நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக, ஆந்திர மாநிலத்தில் செம்மர கட்டைகளை சட்டவிரோதமாக கடத்தினார்கள் என்று கூறி அதிரடி படையினர் சுட்டதில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளது பற்றிய விரிவான செய்திகள். அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஒரு அதிகாரி தெரிவிக்கும் விவரங்கள். இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ள தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி முருகேசனின் கருத்துக்கள்.
இவங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டு வந்து ஃபயர் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்பர் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ் பார்க்கும் போதே வந்து இது வந்து இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங்கா தான் தெரியுது. இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல.
காவல்துறையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கை குறித்து பல் தரப்பினரின் கருத்துக்களும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் சங்கீதா ராஜன், இளையதம்பி தயானந்தா.
ஏமனில் அண்மைய வாரங்களாக மோசமடைந்து வரும் மோதல்களில் கிட்டத்தட்ட 550 பேர் கொல்லப்பட்டதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. அந்த நாடு எதிர்நோக்கும் நெருக்கடியின் தீவிரத்தை வெளிப்படுத்தும் இந்த எண்ணிக்கையுடன் 1700 பேர் அங்கு காயமடைந்துள்ளதாகவும் உலக சுகாதார நிறுவனம் கூறியுள்ளது. ஹுத்தி கிளர்ச்சிக்காரர்களும் அவர்களது கூட்டாளிகளும் சவுதி தலைமையிலான ராணுவ கூட்டணியின் ஆதரவை பெறும் அதிபர் மன்சூர் ஹாதி அவர்களின் படைகளுடன் சண்டையிடுகிறார்கள். சவுதி தலைமையிலான கூட்டணி படைகள் நடத்திய புதிய வான் தாக்குதல்களில் அவர்களின் விமானங்கள் பழங்குடியின போராளிகளுக்கும் கிளர்ச்சி படையினருக்கும் இடையே சண்டை நடக்கும் இடத்துக்கு அருகே தெற்கு யெமனிய மாகாணமான எல்பிபியில் உள்ள ராணுவ நிலைகளை இலக்கு வைத்துள்ளன.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் ஈராக்கின் குறித்த ஒரு பிரதேசத்தில் 400 பேருக்கும் அதிகமானவர்களை கடந்த மாதங்களில் கொலை செய்திருப்பதாக தாம் நம்புகிறோம் என வட ஈராக்கில் உள்ள பழங்குடி வட்டாரங்கள் பிபிசியிடம் தெரிவித்திருக்கின்றன. மோசுல் நகரிற்கு தெற்கே உள்ள கெய்ரா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களே பலியாகியிருக்கிறார்கள். கடந்த ஜூன் மாதம் இந்த பிராந்தியத்தை இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் கைப்பற்றிய போது படையினர் உள்ளிட்ட 4000த்திற்கும் அதிகமானோர் அங்கு சிறைப்பட்டனர். தங்களால் கொல்லப்பட்டவர்களின் விவரங்களை அவர்களின் குடும்பத்தினருக்கு இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் தற்போது அறிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்.
குதிரை இறைச்சியை வேண்டுமென்றே மாட்டிறைச்சி என்று பெயரிட்டு விற்ற நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு இறைச்சி வியாபாரிக்கு 2.5 ஆண்டு கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் ஐரோப்பாவின் மோசமான உணவு மோசடிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. வில்லி செல்டன் என்ற வணிகர் மீது ஆவணங்களை மாற்றியமைத்த குற்றம் காணப்பட்டுள்ளது. 300 டன் குதிரை இறைச்சியை அவர் இறக்குமதி செய்து பதப்படுத்தியுள்ளார். பின்னர் அதை மாட்டிறைச்சி என்று விற்பனை செய்துள்ளார். கடந்த 2013ஆம் ஆண்டின் துவக்கத்தில் அயர்லாந்து மற்றும் பிரிட்டனில் உள்ள பெரிய அங்காடிகளில் விற்கப்பட்ட பர்கர்களில் மரபணு சோதனை நடத்தப்பட்ட போது இந்த விடயம் தெரியவந்தது.
சீன சுற்றுலா ஊழலில் குற்றம் சுமத்தப்பட்டிருந்த பிரான்சின் சோசியலிச கட்சியின் செனட்டர் ஒருவர், அவர் மீதான வழக்கு விசாரணைகள் இடம்பெற சில மணி நேரங்களே இருந்த நிலையில் தற்கொலை செய்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பிரான்சின் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களுக்கு வருகை தரும் சீன தம்பதியினருக்கான சுற்றுலா ஏற்பாடுகளின் மூலம் சட்டவிரோதமாக பணம் ஈட்டினார் என்ற குற்றச்சாட்டு செனட்டரான ஜீன் ஜெர்மைன் மீது சுமத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் சீனாவிலிருந்து தம்பதியினர் பிரான்ஸ் வந்து புகழ்பெற்ற இடங்களில் தமது திருமண உறுதிமொழியை புதுப்பித்துக் கொள்ள வருகிறார்கள். இவர் டூர்ஸ் நகரின் முன்னாள் மேயராக இருந்தவர். தற்கொலைக்கு முன்னர் இவர் விட்டுச் சென்ற குறிப்பில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறார். ஊடகங்கள் மீதும் நீதி அமைப்பின் மீதும் குற்றம் சுமத்தியுள்ள இவர், இவை இரண்டுமே தன் பன்னத்திற்கு காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார்.
பயங்கரவாதத்துக்கு எதிரான சர்ச்சைக்குரிய சட்ட மசோதா ஒன்றை மலேசிய நாடாளுமன்றத்தின் கீழ் அவை ஒரு நீண்ட விவாதத்திற்கு பின் நிறைவேற்றியுள்ளது. இஸ்லாமியவாத ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்கள் தேவை என அரசாங்கம் தெரிவிக்கிறது. சந்தேக நபர்களை வழக்கின்றி எத்தனை காலம் வரை வேண்டுமானாலும் தடுத்து வைக்க இந்த மசோதா வழிவகுக்கிறது.
ஒரு நிமிட நேரத்திற்குள்ளாகவே முழுமையாக ரீசார்ஜ் செய்யக்கூடிய புதியதொரு ஸ்மார்ட் போன் பேட்டரியை தாம் கண்டுபிடித்திருப்பதாக கலிபோர்னிய விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். முன்மாதிரியாக அமையும் இந்த துரித ரீசார்ஜ் பேட்டரி அலுமினியத்தால் ஆக்கப்பட்டதாகவும் தற்போதைய தொழில்நுட்பத்திற்கு மாற்றாக இது பயன்படும் என்றும் ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலாவதாக, இந்தியாவின் ஆந்திர மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் 20 பேரை சுட்டுக் கொன்றுள்ளது பற்றிய செய்தி. தென்னிந்திய மாநிலமான ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதி நகருக்கு அருகே உள்ள வனப்பகுதியில் சட்டவிரோதமாக மரங்களை வெட்டினார்கள் எனும் குற்றச்சாட்டில் 20 பேரை சிறப்பு அதிரடி படையினர் சுற்றுக் கொண்டுள்ளது இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த காட்டுப்பகுதிக்குள் மரங்களை வெட்டி கொண்டிருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க தாங்கள் அங்கு சென்றபொழுது கற்கள் மற்றும் ஆயுதங்களை கொண்டு அவர்கள் தம்மை தாக்க முயன்றனர் என்று காட்டில் செம்மரங்களை வெட்டுவதை தடுப்பதற்கான சிறப்பு அதிரடி படையினர் கூறுகின்றார்கள். இதுகுறித்து தற்பொழுது திருப்பதி சென்றுள்ள நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன் வழங்கும் ஒரு செய்தி குறிப்பு.
ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள சேஷாச்சலம் வனப்பகுதியில் செம்மர கடத்தல்காரர்கள் என்று கருதப்படுபவர்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்துள்ளது. திருப்பதியை ஒட்டியுள்ள சேஷாச்சலம் வனப்பகுதியில் 150 மேற்பட்டவர்கள் மரங்களை வெட்டி கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து செம்மர கடத்தல் தடுப்புக்கான சிறப்பு அதிரடி படையினர் அங்கு சென்றபோது தொழிலாளர்கள் கற்கள் கோடாலிகளை வீசி தாக்குதல் நடத்தியதாக காவல்துறையினர் தரப்பு கூறுகிறது. இதையடுத்து தற்காப்பிற்காக அவர்களை நோக்கி காவல்துறையினர் சுட்டதாகவும் இதில் 20 பேர் கொல்லப்பட்டதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சீக்கடிகொண்டா, எடகொண்டா என்ற இரு இடங்களில் இந்த துப்பாக்கிச்சூடு நடந்துள்ளது. சீக்கடிகொண்டாவில் 11 பேரும், எடகொண்டாவில் 9 பேரும் கொல்லப்பட்டுள்ளனர். காயமடைந்ததாக கூறப்படும் 11 காவலர்கள் அலிபிரியில் உள்ள ரூயா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். துப்பாக்கிச்சூட்டில் ஈடுபட்ட குழுவைச் சேர்ந்த அசோக் குமாரிடம் என்ன நடந்தது என பிபிசி தமிழோசை கேட்டபோது,
they started building. Two of our people, they got bleeding injuries, they fell down. They were panicked and even they are carrying weapons, they could not handle them.
அவர்கள் எங்கள் மீது தொடர்ந்து கல்லெறிய ஆரம்பித்தனர். எங்களில் 2 பேருக்கு அவர்கள் வீசிய கல்பட்டு இரத்த காயம் ஏற்பட்டது. அவர்கள் கீழே விழுந்தார்கள். எங்கள் ஆட்கள் கையில் ஆயுதங்களை வைத்திருந்தார்கள் என்றாலும் அவற்றை பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் நிலை குலைந்து போனார்கள். விழுந்தவர்களை காப்பாற்றுவதற்காக நாங்கள் ஓடினோம். அப்போது எங்கள் மீதும் கற்கள் வந்து தாக்கவே எங்களது தற்காப்புக்காக நாங்கள் சுட்டோம். அதுவும் குறிபார்த்து சுடவில்லை, கல் வந்த திசையில் சுட்டோம், அவ்வளவுதான்
என்று தெரிவித்தார். உள்ளூர் நேரப்படி காலை 5 மணியளவில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடந்த இடத்தில் இவர்களது உடல்கள் அருகருகே கிடந்தன. அருகில் செம்மரங்களும் கிடந்தன. இவர்களது உடலில் பல காயங்களும் காணப்பட்டன. இந்த சம்பவம் குறித்து வருவாய் அதிகாரி மட்டத்திலான விசாரணைக்கு ஆந்திர அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கும் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி விஜய் சந்தர்,
ஸ்பாட்டுக்கு வந்தோம், பாடிஸ் டெட் பாடிஸ் பார்த்தோம், இப்போ இன்க்வெஸ்ட் பண்ணோம். இன்க்வெஸ்ட் பண்ண பேருக்கு இதை சொல்ல முடியும். 10 o'clock தகவல் கிடச்சிருந்த எங்களுக்கு. இதுவரை எதுவும் தெரியல. வந்தோம், ஸ்பாட் பார்த்தோம், அவ்வளோதான். டெட் பாடிஸ் பார்த்தோம். அதெல்லாம் வந்து என்கொயரி பண்ணுறது, நோட்ஸ் கொடுத்து என்கொயரி பண்ணுவோம். அது வந்து ஒன்று 1 week 10 days பிடிக்கும். யாராவது என்கவுண்டர் இது பரிசு பெற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் தருவோம். நோட்டீஸ் கொடுத்து என்கொயரி பண்ணுவோம். இப்போ வந்து அவங்க பேசலாம், ஐடென்டிஃபை பண்ணி நாங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கிறோம், ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அதில் வந்து இப்போ இன்க்வெஸ்ட் போகிறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். அதில் பார்த்தா தான் தெரியும் அவங்க வந்து யாரா, யார் தமிழ்நாடுக்காரா, இல்லை ஆந்திராக்காரா, இல்லை கர்நாடகாரா, தேவைன்னா தெரியல
என்று தெரிவித்தார். கொல்லப்பட்டவர்களின் உடல்கள் அனைத்தும் அலிபிரியில் உள்ள ரூயா மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. நாளைக்குள் இவர்களது உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசியல் கட்சிகள் அனைத்தும் இந்த சம்பவம் குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் இவர்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்றாலும் இவ்வளவு பேர் பலியான இந்த நடவடிக்கையின் போது ஆந்திர அதிரடி படையினர் போதுமான நிதானத்துடன் செயல்பட்டார்களா என்பது பற்றி கேள்விகள் எழுகின்றன என்று கூறியுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து விரைவான நம்பகமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் பன்னீர்செல்வம் தன் கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தேசிய மனித உரிமை ஆணையமும் இது தொடர்பாக ஆந்திர மாநில உள்துறை, காவல்துறை தலைவர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதற்கிடையில் கொல்லப்பட்டவர்களின் உறவினர்களை அடையாளம் காணும் பணியை தமிழக காவல்துறை துவங்கியுள்ளது.
தற்பொழுது திருப்பதியில் இருக்கும் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன். ஆந்திர மாநில சிறப்பு அதிரடி படையினர் இன்று நடத்திய இந்த துப்பாக்கிச்சூட்டில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ள சம்பவத்தை இந்திய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கடுமையாக கண்டித்துள்ளது. இதுகுறித்த அறிக்கையை அளிக்குமாறு ஆந்திர மாநில அரசுக்கு அந்த ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
ஆந்திர மாநில காவல்துறையினர் நடத்திய தாக்குதலால் 20 பேர் பலியான சம்பவத்திற்கு தேசிய மனித உரிமை ஆணையம் கடுமையான கண்டனம் வெளியிட்டுள்ளது. தீவிர மனித உரிமை மீறலாக இருக்கக்கூடும் என்று அச்சம் வெளியிட்டுள்ள தேசிய மனித உரிமை ஆணையம் ஆந்திர மாநில தலைமைச் செயலாளர் மற்றும் அம்மாநில காவல்துறையின் தலைமை இயக்குநரிடம் 2 வாரத்திற்குள் இச்சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிக்க கோரியுள்ளது. இது தொடர்பில் நடவடிக்கையை எடுத்துள்ள தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினரான நீதிபதி டி முருகேசன் அவர்களிடம் கேட்டபொழுது,
சம்பரம் வெட்டிட்டு இருக்கிறதுல வந்து ஒரு 200 பேர் வரைக்கும் வெட்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க வந்து போலீஸும் இந்த ஃபாரஸ்ட் அபிஷியல்ஸ் பார்த்த உடனே கல் எறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வெறும் கல்ல எரியறத மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வெப்பன்ஸ் கிடையாது, ஒன்னும் கிடையாது, அவங்க ஃபயர் பண்ணல. இவங்க வந்து ரவுண்ட் அப் பண்ணிட்டு வந்து ஃபயர் பண்ணிருக்காங்க. அது வந்து நம்பர் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ் பார்க்கும் போதே இது வந்து இன்டிஸ்கிரிமினேட் ஃபயரிங்கா தான் தெரியுது. இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அடுத்து என்னன்னா, இவங்க வந்து இந்த ரிப்போர்ட்ல காஷன் பண்ணது மாதிரியோ அல்லது வந்து ஏர்ல வந்து சுட்டு அவங்களை இது பண்ணது மாதிரியோ வந்தது அந்த மாதிரி எதுவுமே தெரியல. டைரக்டா வந்து அவங்க கல்லெடுத்து எரிஞ்சாங்கிறதுக்காக உடனே வந்து இவங்க ஃபயரிங் ஆர்டர் பண்ணி ஃபயர் பண்ணிருக்காங்க.
இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதலா உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு?
அதாவது என்னன்னா, எங்களுக்கு வந்து ஒரு டிசம்பர் மாசம் இதே மாதிரி ஒரு லேபரர், அவன் வந்து சுமக்லர்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த லேபரரை நேக்கடாக்கி வந்து என்ன பண்றாங்கன்னா ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல அடிக்கிற ஒரு வீடியோ வந்து எல்லா இதுலயும் வந்தது. அதை வச்சுட்டு ஏற்கனவே ஹியூமன் ரைட் கமிஷன் வந்து நோட்டீஸ் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து ரிப்போர்ட் கேட்டிருக்கோம். அந்த ரிப்போர்ட் கொடுக்குற அந்த ஸ்டேஜ்ல அந்த பெண்டிங் கன்சிடரேஷன் வந்து திரும்பவும் இந்த மாதிரி நடந்ததுனால இதை வந்து நிச்சயமா கொஞ்சம் சீரியஸாக ஹியூமன் ரைட் கமிஷன் வியூ பண்ணணும்
என்றார் தேசிய மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் நீதிபதி டி முருகேசன். தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பெரும்பாலானோர் இதில் பலியாகியுள்ளதால் இதற்கான உயர்மட்ட விசாரணையை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்றும், மனித உரிமை மீறல்கள் நடைபெற்றுள்ளதா என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தவறுகள் எதுவும் நடைபெற்றுள்ளது கண்டறியப்பட்டால் உரியவர்களுக்கு உடனடியான இழப்பீடுகள் கிடைத்திட நடவடிக்கை எடுக்கவும் ஓ பன்னீர்செல்வம் கோரியுள்ளார். இதற்கிடையே மறைந்த தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆறுதலை தெரிவித்துக் கொண்டுள்ள அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி, பல மாதங்களாகவே தொடரும் இந்த பிரச்சினை தொடர்பாக முன்னதாகவே 2 மாநில அரசுகளும் கலந்து பேசி முடிவு காணாத காரணத்தால் இந்த துயர சம்பவம் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தொடர்ந்து தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட சமூக அமைப்புகளும் இதே போன்ற அறிக்கைகளை வெளியிட்டு வருகிற அதே சமயத்தில், எதிர்ப்புகளை வெளிக்காட்டும் முயற்சியாக சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் சில பகுதிகளில் சில கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் அமைப்புகளின் உறுப்பினர்கள் கலவரத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு இது தொடர்பில் பேசிய போது, பல மாநிலங்கள் தொடர்புடைய விவகாரம் இது என்பதால் மாநில அரசுகள் விரும்பும் பட்சத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு இந்த வழக்கை மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்கள் மீது காவல்துறையினர் என்கவுண்டர் எனப்படும் மோதல் கொலைகளை செய்ய நேரிடுவதும் அதை அடுத்து ஏற்படும் சர்ச்சைகள் குறித்தும் இன்றைய சம்பவம் குறித்தும் ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரியும் மும்பை பெருநகரின் காவல்துறை ஆணையாளராகவும் இருந்த சிவானந்தம் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
எந்த அளவுக்கு அந்த கிரைம் இருக்கோ அதை பார்த்துட்டு நம்ம ரியாக்ஷன் பண்ணணும். ஆனா பிரைமா ஃபேஸ் நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து 20 பேரை அவங்க போலீஸ் சுட்டு கொண்டு இருக்கிறது வந்து வந்து ரொம்பவும் கொஞ்சம் அதிகமாவே நமக்கு தெரியுது. பிகாஸ் இந்த ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, எந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க வந்து திருடிட்டு போறாங்களோ அந்த ப்ராப்பர்ட்டியை விட்டுட்டாலோ அல்லது புறமுதுகு காட்டி ஓடி போக ட்ரை பண்ணாலோ அந்த சமயத்துல அவங்கள சுடக்கூடாது. அவங்கள வந்து ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் இல்ல. அந்த மாதிரி இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் 100 அதுல வந்து கொடுத்துருக்காங்க, கிளியரா கொடுத்துருக்காங்க.
இப்ப இன்னைக்கு நடைபெற்ற சம்பவத்துல வந்து அடிப்படையில இந்த என்கவுண்டர் அந்த மோதல் கொலை அப்படிங்கிற அந்த நடவடிக்கைக்கு காவல்துறையினர் போயிருக்கணுமா அப்படிங்கிற இந்த கேள்வி எழுது இல்லையா, நீங்க எப்படி பாக்குறீங்க?
என்கவுண்டர் நம்ம பார்த்தோம்னா இதுல வந்து ப்ரியர் பிளானிங் யாருடைய சைட்ல இருந்து பாக்கணும். போலீஸ் வந்து ஒரு பெட்ரோலிங் பண்ணல, மற்றவங்க எல்லாம் ஒரு ஆம்புஷ் மாதிரி போட்டு ஒரு டிராப்ல போட்டு போலீஸ கொலை பண்ணாங்கன்னா அது ஒரு டிஃபரெண்ட் டைப் என்கவுண்டர். போலீஸ்க்கு முதல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சு போய் அவங்கள அட்டாக் பண்ணாங்கன்னா அது ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் என்கவுண்டர். இந்த இன்சிடென்ட்ல வந்து நம்பர் ஆஃப் போலீஸ் பண்ணாரு, அப்புறம் இவங்க வந்து மினிமம் 20 பேர் செத்து போனாங்கல்ல, அதனால 20-ஓ 40-ஓ 30-ஓ எத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க வந்து என்ன ஆயுதத்துல எப்படி போலீஸ் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு அவங்க இந்த அளவுக்கு சுட்டு 20 பேரை கொலை பண்ண வேண்டிய அவசியமா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு நல்லா தெரியும். ஆனா ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ்ல கிளியரா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. போலீஸுடைய லைஃபுக்கு எப்ப டேஞ்சர் ஆகுதோ அந்த அளவுக்கு எப்ப வன்முறையா மற்றவங்க அட்டாக் பண்றாங்களோ அப்போ தன்னுடைய உயிரை காத்துக்கொள்ளணும். அதுக்கோசரம்னா ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ், ரைட் ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ்ங்கிறது வந்து இந்தியன் பீனல் கோட்ல செக்ஷன் 100 வந்து அதை கொடுத்துருக்காங்க. இப்ப தெரிஞ்சிருக்கிற கொஞ்சமான இன்ஃபர்மேஷன்ல நான் வந்து பார்த்தா போலீஸ் வந்து 20 பேரை ஒரே ஒரு ஆபரேஷன்ல இந்த மாதிரி சுட்டுக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி மாதிரியே எனக்கு தெரியுது.
இந்த மோதல் கொலைகள், இந்த என்கவுண்டர் டெத்ஸ் வந்து எப்பொழுதுமே ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக தான் இருக்கு. ஏன் அப்படி?
ஏன் அப்படின்னா இந்த மனித நேயம், ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் நம்ம சொன்னோம்னா இட் இஸ் ஃபைன். கிரைம தடுக்க போற போலீஸ் மேல கொலை வெறியோட பாயற கிரிமினல்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண போகையில போலீஸ்காரங்க சாகணுமா இல்ல கிரிமினல்ஸ் ஆகணுமா, அதை பத்தி ஒரு மனித நேய குறிப்புகள் வந்து அதை பார்த்து பாக்கணும். இந்த ஜங்கல் என்கவுண்டர்ல அது வந்து அந்த ரெட் சாண்டல்வுட பிடிக்க போனா அந்த சமயத்துல 20 போலீஸ்காரர்கள் இறந்து போயிருந்தா அது மனித நேய உரிமை குரல் கேட்கறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குமா? போலீஸும் இந்த ஃப்ரீக்வெண்டா நடக்கிற என்கவுண்டர்ஸ்ல நிறைய சமயங்கள்ல போலீஸ் கூட இறந்துருக்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல நேற்றுக்கு நடந்த ஒரு சம்பவத்துல 3 போலீஸ்காரர்கள் வந்து கொலை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஹியூமன் ரைட்ஸ் போலீஸ்க்கும் கூட இருக்கு, ஜங்கல்ல போய் இந்த மாதிரி ஒரு கிரைம் நடக்க கூடாது அப்படின்னு ப்ரிவென்ட் பண்றது ஒரு நாட்டுக்காக அவங்க செய்யற வேலை தான். நான் வந்து இந்த 20 பேர் சுட்டுக் கொள்ளிருக்காங்க அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக நான் இதெல்லாம் சொல்றது இல்ல.
ஓய்வு பெற்ற மூத்த காவல்துறை அதிகாரி சிவானந்தம். செம்மர கடத்தல் தொழிலில் ஈடுபடுவோருக்கும் வனத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே கடந்த சில ஆண்டுகளாகவே மோதல்கள் நடைபெற்றுள்ளன. இருந்தும் இந்த தொழில் நடப்பதற்கான காரணங்கள் என்ன, இத்தொழிலில் ஈடுபடும் கூலி தொழிலாளர்களின் பின்னணி என்ன என்பது போன்ற விஷயங்களை தொகுத்து தருகின்றார் சுவாமிநாதன்.
திருப்பதியை அடுத்த வனப்பகுதிகளில் செம்மரங்களை வெட்டுபவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவது கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த தொழிலில் இருக்கும் கணிசமானோர் தமிழர்கள். இந்த சட்டவிரோத வேலைக்கான ஆட்பிடிப்பு எப்படி நடக்கிறது என்று விளக்குகிறார் தர்மபுரியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் செந்தில் ராஜா. சில மாதங்களுக்கு முன்பு ஆந்திர போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட கூலி தொழிலாளர்களின் குடும்பங்களை இவர் சந்தித்து பேசியிருக்கின்றார்.
ஒவ்வொரு ஊர்லயும் ஏஜென்ட் இருப்பாங்க, அவங்களிடம் போய் பிரைன் வாஷ் பண்றாங்க. கூடுதலான சம்பளம் கொடுக்குறேன், நீங்க ஒரு கிலோவுக்கு 300 வரையிலும் கொடுக்குறேன்னு சொல்லி வேலைக்கு கூட்டு போறாங்க. இவங்க வெட்டி எடுத்து அந்த மரக்கட்டியை வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற வழி அவங்களோட பொறுப்பு சார். அதே மாதிரி வந்து இவங்களோட அந்த காட்டு பகுதி வந்து மக்கள் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது எங்களுடைய சொந்த தோட்டம், இதில் நீங்கள் வெட்டி கொண்டு கொடுங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போறாங்க.
இப்படி போறவங்க எவ்வளவு மாசம் போறாங்க?
3 குறைஞ்சபட்சம்.
அந்த 3 எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வர முடியுது உங்களால?
3 குறைஞ்சது 40,000, 1,00,000, குறைஞ்சபட்சம் 40,000, அதிகபட்சம் 1,00,000, 1.5 வரையும் சம்பாதிச்சு வராங்க.
இப்போ இவங்க ஊர்லயே இருந்திருந்தாங்கன்னா அது 1 கூட அந்த பணம் சம்பாதிக்க முடியாது.
முடியாது, ஏன்னா இங்க வேலை வாய்ப்பு இல்லை, மழை இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு.
ஜூன் மாதத்தில் 7 பேர் கொல்லப்பட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவம் நடந்த பிறகு கூட இவங்களுக்கு ஒரு பயம் வரலையா?
பயம் வந்திருந்தா ஏன் போறாங்க? வரலன்னு தானே தெரியுது. இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி 20 பேரை கைது பண்ணாங்க காவல்துறை. அப்போ தொடர்ச்சியாக ஏதோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி போயிட்டு தான் இருக்காங்க. கொலை செய்யப்பட்டு இந்த மாதிரி சுட்டுக் கொலை செய்யப்படுகிறார்கள். இதே மாதிரி வந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்ல 2,000 பேருக்கு மேல வந்து சிறையில இருக்காங்க, இன்னும் ஜாமீன் இருக்க முடியாம. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய போன்ற மக்கள் வந்து இன்னும் சிறையில் தான் இருக்காங்க.
சேஷசைலம் மலைப்பகுதியில் கடந்த 2013 ஆண்டு டிசம்பர் மாதம் 2 அதிகாரிகள் மரம் வெட்டும் கும்பலினால் கல்லால் எடுத்து கொல்லப்பட்ட பிறகு அங்கே காவல்துறையின் கெடுபிடிகள் அதிகமானது. இருந்தும் மரக்கடத்தல் அங்கே தொடர்ந்து நடந்து வருகிறது. கோடிக்கணக்கில் பணம் புழங்கும் இந்த தொழிலில் கீழ்மட்டத்தில் இருப்போரே தண்டிக்கப்படுவதாக கூறுகின்றார் திருவண்ணாமலை போளூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பி. சேகர்.
ஏன் இந்த தாக்குதல் நடக்குதுனாக்கா, இவங்க ஏற்கனவே 2 வனத்துறையினரை வந்து இவங்க தாக்கி அவங்க கொல்லப்பட்டுக்கிறாங்க. அதனுடைய இதுவாக தான் வந்து தொடர்ந்து இவங்களால துப்பாக்கி சுடு வரைக்கும் அரசாங்கம் போதுன்றது வந்து இவங்க சொல்றாங்க. ஆனா இந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த மக்களுக்கு வந்து துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை பயன்படுத்திருக்காங்க, எந்த பயிற்சியும் மற்றவங்க தான். இவங்க வந்து மரம் வெட்டுவது மட்டும்தான் இவங்களுக்கு போயிருங்க, அந்த மரம் வெட்டுவது மட்டும்தான் இவங்களுக்கு வேலையா இருக்குதுங்க. அங்க அந்த பாரஸ்டை அடிச்சு கொண்டதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அது வந்து அந்த வன கொள்ளையர்கள் தான். அந்த மரத்து வெட்டப்பட்ட மரத்து அந்த வாகனங்கள்ல ஏற்றும் போது, ஏற்றி கொண்டு போகும்போது அந்த வேலைகளை செய்யக்கூடிய அந்த வனக்கொள்ளையர்கள் மூலமா தான் அந்த 2 பாரஸ்டையும் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த தொழில் பாத்தீங்கன்னாக்கா, இந்த செம்மர தொழில் பாத்தீங்கன்னாக்கா, இந்த இதனுடைய விலை மதிப்பு வந்து உலக சந்தைக்கான தீர்மானிக்கிறது அது எவ்வளவு விலை என்பதை. சீனா, ஜப்பான் போன்ற நாடுகள் வந்து இந்த செம்மரங்கள் வந்து அதிகமாக விற்கப்படுதுங்க. அப்படி பார்க்கும் போது வெளிநாடுகள் கூட வந்து வர்த்தக தொடர்பு இருக்கிறவங்க தான் வந்து இதை கடத்துவதற்கு வேலைகளை தலைவராக இருந்து செய்யறாங்க. அப்படி பார்க்கும் போது இந்த செம்மர கடத்தல பாக்கணுன்னா நீங்க வந்து துறைமுகத்திலே வந்து தடுத்து நிறுத்திக்கலாங்க.
திருப்பதியை ஒட்டிய பகுதிகளில் கடந்த ஜூன் மாதத்தில் அடுத்தடுத்து நடந்த இரண்டு மோதல்களில் 7 பேர் காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டனர், பலர் கைது செய்யப்பட்டனர். நடந்த சம்பவங்கள் தொடர்பாக ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் முன்னாள் குற்ற பரம்பரையினர் மற்றும் பழங்குடிகள் ஆய்வு மையத்தின் சார்பாக வேலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி போன்ற பகுதிகளில் நடத்தப்பட்ட கள ஆய்வில் பங்கு பெற்றவர் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முனுசாமி. இந்த குற்றத்தை செய்வோர் வலுவான கட்டமைப்பை வைத்திருப்பதாகவும் ரகசியமாக செயல்படுவதாகவும் முனுசாமி சுட்டிக்காட்டுகின்றார்.
நாம போய் ஆய்வு செய்யும்போது எங்க கிட்ட அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் இது மாதிரி சொன்னாங்க, கேரளால வந்து மர வெட்டத்துக்கு கூட்டு போறாங்க சார், ஆனா அதுக்கப்புறமா வந்து அவங்க ஆந்திராக்கு எப்படி போறாங்கன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க கூட்டு போறவங்க எல்லாருமே வந்து வெறும் கூலி தொழிலாளிங்க, அதாவது வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டன்ற நிலைமையில இருக்கிற ஆளுங்களை வந்து இங்க வேலை செஞ்சாக்க உனக்கு 100 ரூபாய் கிடைக்குது, என்ன கூட வந்து ஒரு நாளைக்கு 2000-3000 ரூபான்னு சொல்லி சொல்றாங்க அங்க அங்க கொடுக்கறது அவங்களுக்கு. அதனால வந்து இவங்க பணத்தாசைனால அவங்க என்ன பண்றாங்க, வேற குழப்பம் இல்லைன்றதுனால அவங்க போயிடுறாங்க. ஆனா வந்து இவங்க பாதி பேர் தெரிஞ்சு போறாங்க, பாதி பேர் தெரியாமே போறாங்க. உண்மையான இது வந்து சொல்ல மாட்டேன்றாங்க அங்க இருக்கிற மக்கள் வந்து அங்க போய் கேட்கும் போது அவங்க டீட்டெயில ஃபுல்லா சொல்ல மாட்டேன்றாங்க, முழுங்குறாங்க. அதாவது அங்கேயே வந்து அவங்களுக்கு ஆளுங்க இருக்காங்க, பயப்படுறாங்க, அவங்களை அந்த அளவுக்கு மறைச்சு வச்சிருக்காங்க.
20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் வனப்பகுதிக்குள் நடைபெற்றுள்ள நிலையில் அங்கே எந்த சூழலில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது என்பதை உறுதியாக கண்டுபிடிப்பது கடினம் என்கிறார் மக்கள் சிவில் உரிமைக் கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞரான பாலமுருகன். வீரப்பன் வேட்டையின் போது காவல்துறையினர் செய்த அத்துமீறல்களை நீதிபதி சதாசிவ ஆணையம் ஓரளவு வெளிக்கொண்டு வந்த போதும் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய அவர், சட்டமும் சமூக மனநிலையும் ஆயுதங்களை கையாள சாதகமாக இருப்பதாக கூறினார்.
குற்றவியல் நடைமுறை சட்டத்துல ஆயுள் தண்டனை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு குற்றத்தை செய்த ஒருவரை பிடிப்பதற்காக அவருக்கு மரணத்தை விளைவித்தேனும் கைது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பிரிவு இருக்குது. அது ஒரு வகையான எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரிவு, அது ஒருத்தர் கைது செய்வதற்கான ஒரு பிரிவு. இந்த பிரிவைத்தான் வந்து காவல்துறை எப்பொழுதுமே பயன்படுத்துகிறது. நான் ஒருவனை கைது செய்ய சென்றேன், அவன் என்னை திருப்பி தாக்கினான், நான் அவனை கைது செய்கின்ற முயற்சியில் தற்காப்புக்காக அவனை சுட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த கதைக்காக அதற்கு தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பிரிவைத்தான் தொடர்ந்து காவல்துறை என்பது துர்ப்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறது. இதுல என்ன வேடிக்கை என்னவென்றால், யார் சாகடிக்கப்படுகிறானோ அவனையே குற்றவாளி என்றுதான் வழக்கை பதிவே செய்வார்கள். இப்போ அந்த 20 பேர் செத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் காவல்துறையை தாக்க முற்பட்டார்கள் என்றுதான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த வழக்கில் இந்த செத்து போனவன் தான் குற்றவாளியாக இருப்பான். செத்து போனவனையே குற்றவாளியாக மாற்றி வழக்குகளை முடித்து விடுவது என்பதுதான் இங்கே வழக்கமான நடைமுறையாக இருக்கிறது. குற்றவாளி என்று சொன்னால் போதும், நக்சலைட் மனமட்ட வந்தவன் என்று சொன்னால் அவனை கொன்று விடலாம் என்கின்ற மனநிலை என்பது கட்டமைக்கப்படுகிறது. இந்த மனநிலையை அனுமதித்தால், இந்த பொது புத்தியை அனுமதித்தால் ஒருவனை கொலை செய்வதற்கு முன்னால் அவனை குற்றவாளி என்று அறிவித்துவிட்டு கொலை செய்து விடலாம் என்கின்ற ஒரு நிலை உருவாகும். இது ரொம்ப ஆபத்தானது. எனவே எல்லா மனிதனுக்கும் மனித உரிமைகள் இருக்கிறது
என்றார் வழக்கறிஞர் பாலமுருகன்.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் சுவாமிநாதன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கில் அரசு தரப்புகள் பவானி சிங்கை நீக்கக்கோரி திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் தாக்கல் செய்திருந்த மனு மீதான விசாரணையில் தீர்ப்பு April 15 வெளியிடப்படும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதுவரை சொத்து குவிப்பு வழக்கின் தீர்ப்பை வழங்கக்கூடாது எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. இதுகுறித்து டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கின் மேல்முறையீட்டு விசாரணையில் அரசு தரப்பு வழக்கறிஞர் பவானி சிங் சட்டவிரோதமாக ஆஜராகுவதாகவும் அதனால் அவரை நீக்க நடவடிக்கை எடுக்க கோரியும் திமுகவின் பொதுச் செயலாளர் கே. அன்பழகன் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணையில்தான் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி. லோகூர் தலைமையிலான அமர்வு இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் April 15 வெளியிடப்படும் என்றும் அதுவரை கர்நாடக உயர்நீதிமன்றம் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையின் தீர்ப்பை வெளியிட வேண்டாம் என்றும் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கர்நாடக உயர்நீதிமன்றம் அதே வழக்கு தொடர்புடைய தீர்ப்பை கடந்த மார்ச் 11 என்று ஒத்திவைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே நீதிபதிகளை நீதிபதிகளே தேர்வு செய்யும் முறையை முடிவுக்கு கொண்டு வரும் ஒரு முயற்சியாக மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கம் கொலிஜியம் என்று அழைக்கப்படும் நீதிபதிகளை கொண்ட தேர்வு குழுவிற்கு மாற்றாக தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையத்தை அமைத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு விசாரணையும் இன்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. அப்போது இது தொடர்பிலான விசாரணையை அதிக நீதிபதிகளை உள்ளடக்கிய அமர்வு முன்பாக நடத்த வேண்டும் என்று கூறி உச்சநீதிமன்ற நீதிபதி அனில் தாவே தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது. மேலும் இந்த இடைக்காலத்தில் கூடுதலாக கூறுவதற்கு ஒன்றும் இல்லை என்றும் இறுதி முடிவை கூடுதலான நீதிபதிகளை உள்ளடக்கிய அமர்வுதான் வெளியிடும் என்றும் அந்த அமர்வு குறிப்பிட்டுள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார். மலேசியாவில் மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பயங்கரவாத தடுப்பு மசோதாவுக்கு அதன் நாடாளுமன்றத்தின் கீழவையில் இன்று ஒப்புதல் வழங்கப்பட்டது. எதிர்க்கட்சிகள் இதை கடுமையாக எதிர்த்துள்ளார்கள். இந்த சட்டத்தை அரசு ஏன் கொண்டு வருகிறது என்று பிரதான எதிர்க்கட்சிகளில் ஒன்றான ஜனநாயக செயல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசேகரன் அவர்களிடம் கேட்டேன்.
முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பயங்கரவாதி நடவடிக்கை ஆளுங்களை எல்லாம் பிடிச்சி நிப்பாட்டணும், அது மாதிரி புது சட்டம் எடுத்துட்டு வந்தாலும் செய்ய முடியும்னு இன்னைக்கு அமைச்சர் வந்து பார்லிமெண்ட்ல தெரிவிச்சாரு. நேத்து வந்து 17 பேர் தடங்களை போட்டிருக்காங்களாம் இப்போ உள்ள சட்டத்துல. அந்த 17 பேர்ல விசாரணை பண்ணும் போத இவங்க எல்லாம் முஸ்லீம் தீவிரவாதிங்க. இவங்க வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மித்த அரசாங்க கட்டடத்தெல்லாம் போம் போட நோக்கத்துல போய்கிட்டு இருந்திருக்காங்களாம், அதை கட்டுப்பாடுபட்டு பிடிச்சிட்டாங்க. பயங்கரவாத நிப்பாட்டுறதுக்கு அவங்க நடவடிக்கைலாம் வந்து கட்டுப்பாடா எடுத்து வர்றதுக்கு அந்த நோக்கத்துலதான் இந்த சட்டம் எடுத்துட்டு வர முடிவு பண்ணியிருக்காங்க.
மலேசியாவை பயங்கரவாத தாக்குதல்களில் இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த புதிய சட்டம், இந்த பயங்கரவாத தடை சட்டம்னு சொன்னா, இப்ப உங்களை போன்ற எதிர்கட்சியில இருக்கிறவங்க வந்து இதை எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி எழுதில.
நாங்க ஏன் எதிர்ப்பு கொடுக்கறோம்னா, நேத்து வந்து 17 பேர் பிடிச்சது வந்து இப்ப உள்ள சட்டத்துல வந்து இருக்கிறது போதும், அதை வச்சுதான் பிடிச்சாங்க. ரெண்டாவதுங்க, இந்த நாட்டுல வந்து ஸ்பெஷல் பிரான்ச்னு இருக்கு. அந்த ஸ்பெஷல் பிரான்ச் வந்து நான் என்ன இன்னைக்கு செய்ய போறேன், நாளைக்கு என்ன செய்ய போறேன், நாளன்றைக்கு என்ன செய்ய போறேன்னு அவங்களுக்கு தெரியும், எனக்கே தெரியாது அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்களுக்கு எல்லா மெக்கானிசம் இருக்கு. இருக்கும் போது இது என்னத்துக்கு, இது புது இந்த சட்டத்தை என்னத்துக்கு வரணும்? இதுலதான் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, 1967 இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு எடுத்து வந்தாங்க இந்த நாட்டுல, சிங்கப்பூர்ல எடுத்துட்டு வந்தாங்க, இங்க எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப வந்து வாக்குறுதி கொடுத்தாரு முத பிரதமர், ஒரு காலம் பொலிட்டிக்கல் ஆளுநர் வந்து நாங்க பிடிக்க மாட்டோம், எங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் எங்களை அரசாங்கம் மாத்தினாலும் நாங்க வந்து ஒரு காலம் இந்த மாதிரி இந்த சட்டம் பாவிச்சு அவங்களை வந்து தடங்களை கொடுத்து ஜெயில போறது நாங்க செய்ய மாட்டோம்னு சொல்லி அத்தைய வருஷத்துல வந்து எங்க கட்சி தலைவர்கள பொதுச் செயலாளர் எல்லாம் பிடிச்சு போட்டாங்க. இன்றைக்கு இருக்காரு என்ன கட்சி தலைவர்ல, அவர் வந்து 4 வருஷம் ஜெயில இருந்தாரு. வாக்குறுதி கொடுத்து, அதுதான் நேத்து நாங்க சொன்னோம், நீ வாக்குறுதி கொடுக்கற இன்னைக்கு இந்த சட்டம் வந்து எங்க மேல பாய்க்க மாட்டேன்னு. ஆனா நீங்க பாய்க்கிறதுக்கு வந்து அந்த நோக்கத்துல தான் நீங்க செய்யறீங்க, அதுக்குதான் நாங்க எதிர்ப்பு கொடுக்க தெரிவிக்கிறோம்.
இப்போ உங்களை போன்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளுக்கு இவ்வளவு கவலைகள் இருந்தா, நாடாளுமன்றத்துல வந்து இன்னைக்கு அந்த சட்டம் விவாதத்துக்கு வந்த பொழுது அதுல அமெண்ட்மெண்ட்ஸ் திருத்தங்கள் நீங்கள் கேட்டிருக்கலாமே, இப்படியான திருத்தங்கள் கொண்டு வந்து அந்த சட்டத்தை இன்னும் பாதுகாப்பா வைக்கணும் நீங்க கேட்டிருக்கலாமே, அது செய்யாம சட்டத்துல வந்து எங்களை அச்சுறுத்தும் வகையில் இருக்குன்னு சொல்றதுல என்ன லாபம் அப்படின்னு அரச தரப்புல சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
இந்த லா எடுத்துட்டு வந்தது ஒரு வாரம் முன்னதான் எங்களுக்கு தெரிவிச்சாங்க, எங்களுக்கு ஆச்சரியம், எங்களுக்கு நேரம் பத்தல. அப்ப நாங்க சொன்னோம் இது வந்து பெரிய முக்கியமான சட்டம், இது வந்து லட்சக்கணக்கில் ஆளு பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எங்களுக்கு நேரம் கொடுங்க, ஒண்ணு இல்லாட்டி கலந்து பேசலாம், இல்லாட்டி இப்ப உள்ள மசூதா வந்து தடங்கள் பண்ணிட்டு மெதுவா செய்யுங்க, அவ்வளவு அவசரம் இல்ல, அவங்க ஒத்துக்கல. நாங்க சொல்றோம் ஒன்னும் நேரம் கொடுங்க, டைம் கொடுங்க, கலந்து பேசலாம், செலக்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்க, நீங்க வந்து பொதுமக்களோட அபிப்பிராயம் கேளுங்க, அரசாங்கத்துல ஒண்டி அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்குன்னு நாங்க வந்து அதுக்கு ஒரு காலம் ஒத்துக்க மாட்டோம்.
யதார்த்த ரீதியில உண்மையா உங்களுக்கு எந்த விஷயம் தொடர்பில் கவலைகள் இருக்கு?
இல்ல எங்களுக்கு என்ன கவலை இருக்கானாங்க, இவங்க வந்து ஒரு சர்டிபிகேட்டே கொடுத்து 60 நாள் முத எங்களை வந்து டிடெயின் பண்ண முடியும். அப்புறம் 2 வருஷம் எவ்வளவு நாள் அந்த ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்கலாம், அது வந்து ஒரு சாதாரண இன்குவைரி கமிட்டி அவங்களே முடிவு பண்ணலாம், இது நியாயமே இல்லை. நாங்க என்ன சொல்றோம்னா, தவறு செஞ்சமா கோர்ட்டுக்கு போய் சார்ஜ் பண்ணுங்க, சார்ஜ் பண்ணாத ஒரு இன்குவைரி கமிட்டி முடிவு பண்றதுனா இது கண்டிப்பா அகேன்ஸ்ட் டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ். இந்த சட்டத்துல ஒன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா, இப்ப ஏன் மாதிரி ஆளு மித்த தமிழவங்க நாட்டுல இருக்கிறவங்க இந்தியா பத்தி இல்ல இலங்கையை பத்தி எல்லாம் பேசும் போத இந்த சட்டம் வந்து பாவிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க ரொம்ப சுலகமான விஷயம். அப்ப ரொம்ப தமிழர்கள் வந்து நாட்டுல வந்து ஓப்பன்லி பேசுறதுக்கு வந்து ரொம்ப தயங்குவாங்க, எங்களுக்கு அதான் பயமா இருக்கு, இது நடக்கிற வாய்ப்பு இருக்கு. நாங்க வந்து ஒரு மைனாரிட்டி, ஒன்னு மைனாரிட்டி வந்து அளவுக்கு மேல ஒன்னும் தடங்கள் எட்டு வர்றதுக்கு இந்த சட்டம் வாய்ப்பு கொடுக்குது அரசாங்கத்துக்கு.
மலேசிய நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருக்கும் குலசேகரன் அவர்கள். நேர்களே, இன்றைய செய்தி அரங்கம் நீண்டு அமைந்ததால் அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகவில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். எனினும் நமது இணையதளமான bbctamil.com-இன் அறிவியல் பக்கத்தில் நீங்கள் தொடர்ந்து பல அறிவியல் செய்திகளை காணலாம் என்கின்ற அந்த விவரத்துடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.